தங்களுக்கான சந்தர்ப்பங்களை உருவாக்குவது மட்டுமல்லாமல் உருவாக்கும் சந்தர்ப்பத்தை சாதகமாக பயன்படுத்துபவர்களை உலக சரித்திரம் அதிகமாக நினைவில் வைத்திருக்கிறது. அப்படி தனக்கு அமைந்த இக்கட்டான சூழல்களை அடிமைப்படுத்தப்பட்ட தன் மக்கள் விடுதலைக்காக சாதகமாக மாற்றிய விடுவெள்ளி நெல்சன் மண்டேலா. இவர் தென்னாப்பிரிக்க அதிபராக இருந்தபோது ஒரு உணவகத்திற்கு உணவருந்த சென்றார். அப்போது அங்கிருந்த ஒருவர் எதிர் டேபிளில் அமர்ந்து மிகவும் பயத்துடனும் நடுக்கத்துடனும் உணவருந்திக் கொண்டிருந்தார். அதிபரின் காவல் அதிகாரிகள் அந்த நபரின் உடல் மொழியை கவனித்து ஐயமுற்று நெல்சன் மண்டேலாவிடம் தெரிவித்தனர். நெல்சன் நிமிர்ந்து அந்த நபரை பார்த்து புன்னகையிட்டார். நான் சிறையில் இருந்தபோது அவர்தான் எனக்கு சிறை காவலர். ஒரு முறை நான் தண்ணீர் கேட்டபோது என் மீது சிறுநீர் கழித்தார். இப்போது விடுதலையாகிவிட்டேன். அதிபர் வேற அல்லவா, நான் அவரை பழி தீர்ப்பேன் என்ற பயத்தில் நடுங்குகிறார் என்றார். இதை சொல்லி முடித்து அந்த நபரை பார்த்து ஒரு சிநேக புன்னகை வீசிவிட்டு எழுந்து சென்றார். கால் புணர்ச்சியும் பழிவாங்கும் குணமும் ஒருவரிடமோ தேசத்திடமோ இருந்தால் வளர முடியாது. அதே சமயம் அனைவரையும் அரவணைக்கும் குணம் ஒருவரிடம் இருந்தால் ஒரு சாம்ராஜ்யத்தையே படைக்கலாம். அப்படி ஒரு சாம்ராஜ்யத்தை படைத்தவர்தான் நெல்சன் மண்டேலா. இவர் 1918 ஜூலை 18 தென்னாப்பிரிக்காவில் உள்ள குழு கிராமத்தில் பிறந்தார். இவரின் தந்தை சோசா பழங்குடி இன மக்கள் தலைவர். இவரின் தந்தைக்கு 4 மனைவிகள் 13 பிள்ளைகள். 3வது மனைவிக்கு மகனாக பிறந்தவர்தான் மண்டேலா. இவரின் முழு பெயர் நெல்சன் ரோலிக் லாலா மண்டேலா. ரோலிக் லாலா என்றால் சோசா மொழியில் தொல்லைகள் கொடுப்பவன் என்று பொருள். தன் பெயருக்கு ஏற்றது போல நிற வெறியர்களுக்கு தொல்லை கொடுத்தார் நெல்சன் மண்டேலா. தன் குடும்பத்திலிருந்து முதலில் பள்ளி சென்ற மண்டேலா இளம் வயதில் ஆடு மாடு மேய்த்து கொண்டே பள்ளிக்கூடத்தில் படித்தார். போர் புரியும் கலைகளையும் பயின்றார். இவர் சிறு வயதில் குத்துச்சண்டை வீரராகவே அறிய பெற்றார். இவரின் பெயரின் முன்னால் உள்ள நெல்சன் இவர் கல்வி கற்ற முதல் பள்ளியின் ஆசிரியரால் சூடப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. கல்வி அறிவை பெறுவதில் பெரிதும் நாட்டம் கொண்ட மண்டேலா லண்டன் மற்றும் தென்னாப்பிரிக்கா பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பை மேற்கொண்டார். பல்கலைக்கழக மாணவர் பிரதிநிதி குழு போராட்டத்தில் ஈடுபட்டார். பின்பு கல்லூரியிலிருந்து நீக்கப்பட்டார் மண்டேலா. அதன் பிறகு 1941 ஜொகான்ஸ்பர்க் சென்று சட்டக்கல்வி படித்தார். ஒரு தங்க சுரங்க பாதுகாப்பு அதிகாரியாகவும் பணியாற்றி வந்தார். அப்போது நோமாதாம் சங்கர் என்ற செவிலியரை திருமணம் செய்து கொண்டார். மண்டேலா ஆப்பிரிக்கா தேசிய காங்கிரஸ் இயக்கத்தில் தீவிரமாக ஈடுபட்டு இருந்ததால் மனைவிக்கும் அவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. பின்னர் தென்னாப்பிரிக்க அரசு ஆப்பிரிக்கா தேசிய காங்கிரஸ் கட்சியை தடை செய்தது. மண்டேலா மீது வழக்கு தொடரப்பட்டது. 5 ஆண்டுகளாக அந்த வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருந்த போது 1958 வின்னி மடிக்கி லோனா என்பவரை மணந்தார். வின்னி தன் கணவரின் கொள்கைக்காக போராடி வந்தார். மண்டேலாவுக்கு முதல் மனைவி மூலம் 3 குழந்தைகளும் 2வது மனைவி மூலம் 2 குழந்தைகளும் உள்ளனர். வெள்ளையர்கள் கருப்பர்களை அடிமைப்படுத்தியதைக் கண்ட மண்டேலா கம்யூனிஸ்ட் கூட்டத்தில் நிறபேதம் இல்லாமல் மக்கள் ஒன்றாக இருப்பதைக் கண்டு வியந்தார். ஆனால் அவரின் தீவிர மதப்பற்று நாத்திக கம்யூனிஸ்டுடன் சேர விடாமல் தடுத்தது. வர்க்க வேறுபாட்டுக்காக போராடிய கம்யூனிஸ்ட் இனவெறிக்கு எதிராக பெரிதளவில் அக்கறை கொள்ளவில்லை எனவும் மண்டேலா கருதினார். பின்பு ஆப்பிரிக்கா தேசிய காங்கிரஸ் கட்சியில் இணைந்து செயலாற்றினார். 1944 ஆப்பிரிக்கா தேசிய காங்கிரஸில் இளைஞர் அணி அமைக்கப்பட்டது. அவரது அணுகுமுறையும் திட்டமிட்ட செயல்பாடுகளும் அனைவரையும் கட்சியில் ஈர்த்தது. தனது செயல்பாட்டுகளால் சகாக்களின் பாராட்டுகளை பெற்றார் மண்டேலா. 1947 இளைஞர் அணியின் செயலாளராக நியமிக்கப்பட்டார். பல்வேறு தலைவர்களை சந்தித்து இன அடிப்படையிலான பிரச்சாரங்களை செய்தார் மண்டேலா. நிலத்தை மறுபங்கீடு செய்வது, தொழிற்சங்கம் அமைக்கும் உரிமை, கல்வி மற்றும் கலாச்சாரம் குறித்தும் பிரச்சாரம் செய்து வந்தார் மண்டேலா. மறியல் செய்வது, வேலை நிறுத்தம் செய்வது, அமைதியான வழியில் போராட்டம் செய்வது, ஒத்துழையாமை போன்ற ஆயுதம் இல்லாத போராட்டங்களை பயன்படுத்தி இன ஒதுக்கல் கொள்கையை எதிர்த்து போராட வேண்டும் என்றனர் கட்சியின் இளைஞர் அணியினர். நாடு முழுவதும் பயணித்து இன அடிப்படையிலான ஒடுக்குமுறைகளை எதிர்த்து பிரச்சாரம் செய்தார் மண்டேலா. அமைதியான வழியில் எதிர்ப்பு தெரிவிப்பதே மண்டேலாவின் நோக்கமாக இருந்தது. மண்டேலா கைதும் செய்யப்பட்டார். அரசாங்கத்தின் விசாரணையிலும் அமைதியான வழியில் மக்களை திரட்டியது உறுதியானது. ஆனாலும் கம்யூனிஸ்டுகளை அடுக்கி ஒடுக்கும் சட்டத்தை எதிர்த்ததாக மண்டேலா மீது குற்றம் சாட்டப்பட்டு அவருக்கு சிறை தண்டனை வழங்கப்பட்டது. 1952 தொடங்கிய அநியாயமான சட்ட எதிர்ப்பு போராட்டம் முடிவுக்கு வந்ததை அடுத்து மண்டேலா தண்டனை தளர்த்தப்பட்டது. எந்த விதமான பொது கூட்டங்களிலும் பங்கேற்க தடை விதிக்கப்பட்டது. இந்த 6 மாத தடையை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட மண்டேலா தன்னுடைய சட்ட படிப்பை முடித்தார். அதோடு தன்னுடைய வழக்கறிஞர் பணிக்கான அனுமதியும் பெற்றார். சட்ட எதிர்ப்பு போராட்டத்தில் ஆற்றிய பணிகளின் பயனாக ஆப்பிரிக்கா தேசிய காங்கிரஸ் இளைஞரணி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆங்கிலேய அரசின் கல்விக் கொள்கையை எதிர்ப்பதில் முக்கிய பங்கு வகித்த மண்டேலா 1950 பல முக்கிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டார். ஆங்கிலேயர் மற்றும் அங்கம் வகிக்கும் நீதிமன்றம் தன்னை எந்த விதத்திலும் கட்டுப்படுத்த முடியாது என அறிவித்தார். இனவாதத்தை நான் வெறுக்கிறேன், எந்த இனத்திடமிருந்து தோன்றினாலும் இனவாதம் காட்டு மிராண்டிதனம் ஆனதே என்று நீதிமன்றத்தில் முழுகினார் மண்டேலா. 1962 சிறையில் அடைக்கப்பட்டார் மண்டேலா. ஏறத்தாழ 27 ஆண்டுகள் சிறையில் இருந்தார். உலக வரலாற்றிலேயே மண்டேலாவை போல இவ்வளவு நீண்ட காலம் சிறையில் வாடிய தலைவர்கள் இல்லை. பல ஆண்டுகள் அவரை தனிமை சிறையில் அடைத்து கொடுமை செய்தது தென்னாப்பிரிக்கா அரசாங்கம். மனைவியை சந்திப்பதற்கு கூட அனுமதி மறுக்கப்பட்டது. 1988 கடுமையான கச நோய் ஏற்பட்டு மரணத்தின் எல்லைக்கே சென்றார் மண்டேலா. அதனால் வீட்டு சிறைக்கு மாற்றப்பட்டார். அப்போதைய தென்னாப்பிரிக்க அரசு தலைவரான பேட்ரிக் வில்லியம் ஆப்பிரிக்கா தேசிய காங்கிரஸ் மீதான தடையை நீக்கி மண்டேலா விடுதலை செய்யப்படுவார் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். 1990 மண்டேலா சிறையில் இருந்து விடுதலை செய்யப்பட்டார். விடுதலை பெற்ற போது அவருக்கு 71. இந்த நிகழ்வு உலகம் முழுவதும் நேரடியாக தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பப்பட்டது. தென்னாப்பிரிக்க அரசு அறிவித்தபடியே மண்டேலா விடுதலை செய்யப்பட்டார். மண்டேலாவை வரவேற்க உலகம் முழுவதும் ஏற்பாடுகள் நடந்தன. இந்தியா சார்பாக பிரதமர் வி.பி. சிங் தலைமையில் வரவேற்பு குழு அமைக்கப்பட்டது. மண்டேலாவுடன் அவர் மனைவி வின்னி கை கோத்தபடி சிறையில் இருந்து வெளியே வந்தார். சிறைச்சாலையின் வாசலில் ஆப்பிரிக்கா நாடு தலைவர்கள் மற்றும் ஏராளமான தொண்டர்கள் அவரை உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் வரவேற்றனர். பின்னர் மண்டேலாவை காவலர்கள் பாதுகாப்புக்காக கேப்டவுன் நகருக்கு அழைத்து சென்றனர். சிறைச்சாலையின் வாசலில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தொலைக்காட்சி மற்றும் புகைப்பட நிபுணர்கள் அவரை படம் எடுத்தனர். மண்டேலா விடுதலையான நிகழ்ச்சி தென்னாப்பிரிக்கா முழுவதும் தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்பப்பட்டது. மண்டேலா விடுதலை செய்யப்பட்டதை உலக தலைவர்கள் பலர் வரவேற்றார்கள். கேப்டவுன் நகருக்கு திரும்பிய மண்டேலா அங்கு ஆப்பிரிக்கா தேசிய காங்கிரஸ் கட்சியினர் மத்தியில் பேசினார். இனவெறி ஆட்சியை தனிமைப்படுத்த சர்வதேச சமுதாயம் தொடர்ந்து பிரச்சாரம் செய்ய வேண்டும். என்னுடைய விடுதலை மட்டும் பேச்சுவார்த்தைக்கு தேவையான அடித்தளம் ஆகாது. நிற வேறுபாடு இல்லாமல் ஜனநாயக ரீதியில் தேர்ந்தெடுக்கப்படும் அமைப்பு தான் நம் நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்க வேண்டும். நமக்கு சம உரிமை கிடைக்க வேண்டும், அதுவரை போராடுவோம் என்றார் மண்டேலா. 1994 மே 10 அவர் தென்னாப்பிரிக்காவின் அதிபரானார். அதிபரான பின் 1998 முதல் தென்னாப்பிரிக்கா பள்ளிகளில் தமிழ், தெலுங்கு, இந்தி, குஜராத்தி, உருது ஆகிய மொழிகளில் கற்றுக் கொடுக்க ஏற்பாடு செய்தார். நோபல் பரிசு பெற்ற நெல்சன் மண்டேலா தென்னாப்பிரிக்காவின் முதலாவது வெள்ளை இனம் இல்லாத ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டு பதவி வகுத்தார். வெள்ளை இனத்தை சேர்ந்தவர்களும் இந்திய வம்சவழி சேர்ந்தவர்களும் அவர் அமைச்சரவையில் இடம் பெற்றனர். 1999 பதவியை விட்டு விலகினார். இவர் 2 முறை அதிபர் பதவிக்கு போட்டியிட மறுத்துவிட்டார். மனித உரிமை போராட்டங்களில் தொடர்ந்து போராடிய மண்டேலா 2008 ஜூன் மாதத்தில் பொது வாழ்வில் இருந்து விலகுவதாக அறிவித்தார். வயது முதிர்ச்சி, மூச்சுக்குழாய் சார்ந்த உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் 2013 ஜூன் மாதம் 8 மண்டேலா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவரது உடல்நலம் கவலைக்கிடமாக உள்ளது என தென்னாப்பிரிக்கா ஜனாதிபதி ஜேக்கப் அறிவித்தார். நெல்சன் மண்டேலாவின் நெருங்கிய உறவினர்கள் அனைவரும் பூர்வீக வீட்டுக்கு அவசரமாக வரவழைக்கப்பட்டனர். அவர்கள் மண்டேலா நலமடைந்து வீடு திரும்ப பிரார்த்தனை நடத்தி வந்தனர். 5 டிசம்பர் 2013 தனது 95 சிகிச்சை பலனின்றி காலமானார் மண்டேலா. உலகமே திரண்டு அவருக்கு அஞ்சலி செலுத்தியது. டிசம்பர் 15 அவரது சொந்த கிராமத்தில் அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்டது. இனவெறியற்ற அணு ஆயுதங்கள் இல்லா ஒரு அமைதியான உலகை உருவாக்க வேண்டும் என அவரது கனவு நினைவாக்கப்பட வேண்டும் என்பதை நாம் அவருக்கு செய்ய வேண்டிய அஞ்சலி.
ஸோ மக்கள்ஸ், ரொம்ப ரொம்ப நன்றி இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த பாட்காஸ்ட்டை கேட்டதுக்கு. ஸோ ப்ளீஸ் கீப் ஹியரிங் வார்த்தா பாட்காஸ்ட். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மனோஜ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது வார்த்தா பாட்காஸ்ட்.